இன்று காலை சூரிய கிரகணம் ஒன்று நிகழ்ந்ததை நேர்களில் எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள் என்பது சந்தேகமே. கடந்த 12 மாதங்களில் நிகழ்கின்ற 5வது கிரகணம் இதுவாகும். ஒரு கிரகணம் வெள்ளி என்ற கிரகத்தால் ஏற்பட்டது என்பதால் அதை கணக்கில் சேர்க்கக்கூடாது என்று வாதிடுபவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய கிரகணம் பூரண நிலையை அடைந்தபோது சந்திரன் சூரியனை முற்றுமுழுதாக மறைக்காமல் சூரியன் ஒரு நெருப்பு வளையம் போல் காட்சியளித்தது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்த இந்த கிரகணம் நார்தர்ன் டெரிட்டரியை தாண்டி கேப் யார்க் வழியாக கவன்யாமா, பொரம்பூரன் என்ற பூர்வீக குடிமக்கள் செறிந்து வாழும் இடங்களைத் தாண்டி சொலமன் தீவுகளுக்கு மேலாகச் சென்றது. உலகின் பல பாகங்களிலும் முழுமையாக அல்லாவிட்டாலும் இந்த கிரகணத்தை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த கிரகணத்தால் வான்பரப்பிலோ வானிலையிலோ எந்தவித தாக்கமோ மாற்றமோ ஏற்படவில்லை. அப்படியென்றால் இது ஏன் இது கொஞ்சம் புதுசு நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 15 நாள் ரஷ்யாவில் செல்யபின்ஸ்க் என்ற இடத்தில் ஒரு எரி நட்சத்திரம் விழுந்தது. இந்த எரி நட்சத்திரம் விழும்பொழுது செல்யபின்ஸ்கில் இருந்த ஒருவர் தன்னுடைய கையில் இருந்த மொபைல் போனால் பதிவு செய்த ஒலி கீற்று அது. இந்த எரி நட்சத்திரம் பூமியை நோக்கி வந்தாலும் அது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள பாதையில் வந்தபடியால் அந்த எரி நட்சத்திரம் உம்மை நெருங்கும் வரைக்கும் விஞ்ஞானிகள் அதன் வரவை பற்றி அறிந்திருக்கவில்லை. பூமியின் வான்பரப்புக்கு வெளியே சுற்றுவதெல்லாம் குறுங்கோள்கள், அஸ்டராய்டு என்று அழைக்கப்படும். வளிமண்டலத்துள் நுழைந்துவிட்டால் அது எரி நட்சத்திரம், மீட்டியோ அல்லது விண்கல், மீட்டியோரைட் ஆக மாறிவிடும். இப்படி ரஷ்யாவிற்கு வந்த விண்கல் பூமி பரப்பிற்கு மேல் 23 கிலோமீட்டர் உயரத்திலேயே எரிந்து முடிந்துவிட்டது. அது எமது வளிமண்டலத்தில் 440 கிலோடோன் டைனமைட்டிற்கு சமனான சக்தியை எரித்து தள்ளியதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கல் பூமியை வந்தடையாது என்று விஞ்ஞானிகள் கணிப்பிட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் விண்கல்லிலிருந்து சிதறும் துளிகள் ஏற்படுத்தும் ஆபத்துகளை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. இந்த விண்கல்லால் 300 மேற்பட்ட சிறுவர்கள் உட்பட 1500 பேர் காயமடைந்துள்ளார்கள். 7200 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. இதுபற்றி அமெரிக்க அரசு ஒரு விசாரணையை மேற்கொண்டது. அமெரிக்க விண்வெளி ஆய்வுக்கூடமான நாசா அதிகாரிகளை அமெரிக்க காங்கிரஸ் விசாரித்தது. இதே போன்றதொரு எரிகல் நியூயார்க் நகரில் விழுந்தால் அழிவு அதிகமாக இருக்குமே, அதை தடுக்க அமெரிக்காவிடம் வலுவிருக்கிறதா? உங்கள் பதில் என்ன என்ற கேள்வி அவர்கள் முன் வைக்கப்பட்டது.
If you detected even a small one, like the one that detonated in Russia, headed for New York City in 3 weeks, what would we do?
The answer to you is, if it's coming in 3 weeks, pray.
இப்படியான ஒரு விண்கல் எம்மை நோக்கி வரும்போது ஆண்டவனிடம் மண்டாடி ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று அவருக்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு ஆண்டவன்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் பதிலளித்தார். இது ஒரு விண்கல் மட்டுமே. ஆனால் இந்த வருடம் வால் நட்சத்திரங்கள் அல்லது வால் வெள்ளிகள், காமெட்ஸ், அதிக அளவில் பூமிக்கு அருகே வருகின்றன என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டிருக்கிறார்கள். வால்வெள்ளி பற்றி அண்மையில் நூலொன்றை வெளியிட்டிருக்கும் பேராசிரியர் ஜேம்ஸ் மெக்கனி விளக்குகிறார்.
They are flying around everywhere. This is the year of the comets, and that's the only thing you can say. They're flying at Mars. They're going to be flying around Earth here in the latter part of the year. We have two right now that are visible to the naked eye, moving into the northern hemisphere view. One of them that's lighting up like a light bulb. It's like a neon light in the sky called Comet Lemon.
Lemon என்று பெயர் சூட்டப்பட்ட வால்வெள்ளி சில மாதங்களாக எமது வான்பரப்பில் தொலைநோக்கியூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது தவிர பான் ஸ்டார்ஸ் என்கிற வால்வெள்ளியும் ஐசான் என்று பெயர் சூட்டப்பட்ட வால்வெள்ளி வருட இறுதியிலும் பூமிக்கு அருகில் தொலைநோக்கு கருவி இல்லாமலே தெரியக்கூடும்.
This year we could see some actual events with Mars, with Earth. A comet called C2012S1 is going to come only 7 million miles from Mars on October 1st this year.
இந்த வான்வெள்ளிகளின் வயதை கணிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பேராசிரியர் ஜேம்ஸ் மெக்கனி, அது ஒரு முடியாத காரியம், சில வான்வெள்ளிகள் மிகவும் பழமையானவை என்கிறார்.
The standard story is that everything started 4.5 billion years ago and nothing has happened since. But what I see is a universe that's very, very old in some places and very, very young in other places. Comets, in my way of viewing, are growing. They're growing and building up.
இந்த இரு வால்வெள்ளிகளிலும் ஐசான் என்று பெயர் சூட்டப்பட்ட வால்வெள்ளியின் வரவு பாரிய எதிர்பார்ப்புடன் அவதானிக்கப்படுகிறது. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இரு ரஷ்ய வானியல் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது ஐசான். அவர்கள் இன்டர்நேஷனல் சயின்டிபிக் ஆப்டிக்கல் நெட்வொர்க் என்ற தொலைநோக்கி ஊடாகவே இதனை கண்டுபிடித்தார்கள். எனவே அந்த பெயர். ஒரு நீள்வட்ட பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வால்வெள்ளி தற்பொழுது அதன் உட்கரவிலிருந்து நிமிடத்திற்கு 50,000 கிலோ எடையை சிந்திக் கொண்டிருக்கிறது. நவம்பர் 28 அதன் பாதை சூரியனுக்கு மிக அருகில் உள்ளதாக அமையும். மிக அருகில் என்றால் சூரியனிலிருந்து 1.1 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில்.
We're going to see electrical discharges and the thing that I've been talking about all along, everybody's preoccupied with it hitting. And what I've been saying all along is no, you're going to see action at a distance. You're going to see electrical discharges. You're going to see atmosphere change. You're going to see a number of things happening. We'll probably, if we get some good electrical arcing.
ஐசான் வால்வெள்ளி அதன் பாதையில் வியாழன் கிரகத்தை தாண்டி வர வேண்டும். அப்படி தாண்டி வரும்போது சிலவேளை மோதினால் அல்லது உரசல் ஏற்பட்டால் அதன் மேற்பரப்பில் இருக்கின்ற கந்தகமில வாயு பரப்பப்படலாம் என்ற சிந்தனையை முன்வைக்கிறார் பேராசிரியர் ஜேம்ஸ் மெக்கனி.
So we could see some activity with comet Ison, which is real. And I've also predicted that during that alignment, the comet will be between us and Jupiter. And Jupiter is very rich in sulfur dioxide. I don't know if it's going to happen. I'm just saying that the conditions are there where we could actually see this.
1970 ஒரு வால்வெள்ளி ஐசான் வால்வெள்ளியின் பாதைக்கு 10 மடங்கு தூரத்தில் பயணித்தாலும் அதன் பாதை சூரியனுக்கு அருகில் வந்தபோது அதன் பெரும்பகுதி சிதைவுற்று போனது. அதுபோல் ஐசான் வால்வெள்ளியும் சிதைந்து போகும் என்கிறார் நாசா விஞ்ஞானி வில்லியம் குக்.
Comet Ison is not on a collision course. If it breaks up, the fragments would continue along the same safe trajectory as the original comet.
விஞ்ஞானிகளிடையே எப்பொழுதும் கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். உண்மையில் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு காலம் தான் பதில் சொல்லும். பிப்ரவரி மாதம் ரஷ்யாவில் விழுந்த எரி நட்சத்திரம் போல் எம்மை உலுக்கிச் செல்லுமா, அல்லது இன்றைய சூரிய கிரகணம் போல் வந்ததும் தெரியாமல் சென்று விடுமா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஐசான் வால்வெள்ளி பற்றிய மேலதிக விவரங்களை இனிவரும் நிகழ்ச்சிகளில் சேர்த்துக் கொள்வோம்.